شرقت نفسي في نور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وترنم عرشي يا الهي خش قلبي من رشادي فاشراقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا ملا الله جل ثناؤه تعالى بحمده அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரால் அவனது இந்த மஸ்ஜிதிலே மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களும் பெருகி வரும் போதை பாவனையும் எங்களை தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இன்று உலகம் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளில் பெருகி வரக்கூடிய போதை வஸ்து பாவனை என்பது மிக முக்கியமானது. இந்த போதை பாவனையை ஒழிக்க வேண்டும் என்கிற பெயரில் அல்லது குறைக்க வேண்டும் என்கிற பெயரில் என்னென்னமோ முயற்சிகள் நடைபெறுகிறது. ஆனால் பெரும்பாலும் இந்த போதை வியாபார மாஃபியாக்களுக்கு பின்னால் பெரும்பெரும் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் இருக்கிற காரணத்தினால் இது கொஞ்சம் கூட குறைந்ததாக இல்லை, தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்ப காலம் இருந்தது போதை என்றால் கல்லு, சாராயம், பியர் இவைகள் தான் இருந்தது. பெரும்பாலும் இதற்கு பெரியவர்கள், குடும்பத்தில் பெரியவர்கள் அடிமையாக இருப்பார்கள். கல்லோ சாராயமோ ஒரு கடைகளை வைத்து விற்கும் போது நேரடியாக பைத்து வாங்குவதிலே உள்ள சிரமத்தின் காரணமாக இளைஞர்கள் அதற்கு அவ்வளவு அடிமையாகவில்லை. அந்த காலத்திலே வாப்பாமார் குடிகாரராக இருப்பார்கள். தப்பித்தவறி பிள்ளைகள் யாராவது ஏதாவது குடித்து விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டால் பெல்டாலேயோ இல்லாட்டி வயர் கரண்ட் வயராலேயோ அடிக்க அடிக்க தோலை உடிச்சிருவாங்க. அந்த பயம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலை என்னவென்றால், மாப்பா நல்லவராக இருக்கிறார், சாலிகானவராக இருக்கிறார், அஞ்சு நேரம் தொழுகிறாரு, மகன் போதைக்கு அடிமையாகிறார். மாப்பாவுக்கு மகனுக்கு அடிக்க பயம் என்கிற நிலை இருக்கிறது. அடிக்க இயலாது, கட்டுப்படுத்த முடியாது, என்ன செய்வதென்று தெரியாது என்ற ஒரு நிலைக்கு சமூகம் மாறி இருக்கிறது. ஏனென்றால் போதை பாவனை பல ரூபங்களில் பல வடிவங்களில் இன்று உலா வந்து கொண்டிருக்கிறது. பெரும் கல்லு சாராயம் என்றிருந்தது, இன்று பல்வேறு வகையான தூள்களாக மக்களுடைய கைக்கு லேசாக போய் சேர்கிறது. அதே நேரத்தில் மாணவர்களுடைய படிப்பினுடைய விளைவு என்னவென்றால், என்னென்ன பொருட்களை பாவித்தால் போதை உண்டாகும் என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். சாதாரணமாக இருமலுக்கு குடிக்கக்கூடிய பானி மருந்து இருக்கிறது. ரெண்டு கரண்டி தேக்கரண்டி பெரியாக்களை குடிக்க சொல்லி டாக்டர் சொல்லுவார். அதே பானியை அந்த போத்தல் எடுத்து அரை போத்தல் அடித்தா சாராயத்துடைய லெவலுக்கு ஒரு போதையை கொடுக்குது. மகன் சில நேரத்தில் வீட்டில் இருமண்டு பானி போத்தலை வீட்டில் வச்சிருக்கிறான். உண்மையே சில நேரம் ஞாபகம் மகன் நீங்க பானி குடிக்கலன்னு சொல்லி, அவர் குடிக்கிறது நோய்க்குரிய பானி கிடையாது, போதைக்குரிய பானி. என்னென்ன பொருட்களை மிக்ஸ் பண்ணினால் போதை உண்டாகும் என்றதை இளைஞர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். சில நேரம் தலைக்கு பூசுகிற ஜெல்லெல்லாம் கூட கிடைக்கிறார்கள். நல்ல ஒடிக்குவன் இது இப்ப எடுக்க முடியாமல் இருக்குது. ஒடிக்குவனை கலந்து குடித்தால் போதை உண்டாகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி மாணவர்கள் இளைஞர்கள் புதுசு புதுசாக கண்டுபிடித்து அதற்கு அடிமையாகி வரக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இளைஞர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு லேசால் அது கையில் கிடைக்கிற காரணத்தினால் வித்தியாசமான ரூபங்களில் அது பழகி கொண்டு வருகிறது. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. போதை வஸ்துக்களை இறக்குமதி செய்கிறார்கள், அதை வியாபாரம் செய்கிறவர்கள் ஒரு காலம் இருந்தது டவுன் ஏரியாவில் கவர் பண்ணுவாங்க. கொழும்பு, கண்டி இந்த மாதிரி டவுன் ஏரியாவை கவர் பண்ணி அங்குள்ளவங்களுக்கு தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போலீஸ் செலுபடி அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இப்போது டவுன் ஏரியாவை விட்டுவிட்டு கிராமப்புறங்களுக்குள் அவர்கள் ஊடுருவார்கள். ஏன்னா அங்கு செலுபடி குறைவா இருக்கும். கிராமப்புற இளைஞர்களை விரும்பி சீக்கிரமாக வீழ்த்தலாம். பொது விவாத உலக விவகாரங்கள் தெரியாமல் உள்ளவங்களா இருப்பாங்க. அதாவது நெருக்கமாக பழகி அவங்களை டைம் எடுத்து அவங்களை இந்த போதையை அடிமையாக்கலாம் என்கிறதுனால் போதை வியாபாரிகளின் முகவர்கள் இப்போது கொழும்பு போன்ற டவுன் ஏரியாவை விட இந்த மாதிரி கிராமப்புறங்களை பிடிக்கிறாங்க. இதன் விளைவு என்னவென்றால் இன்றைக்கு மிக வேகமாக கிராமப்புறங்களில் போதை வஸ்து பாவனை அதிகரித்து வருகிறது. முந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கொழும்புல இந்த ஆனந்தா அந்த மாதிரி வரக்கூடிய பெரிய பெரிய கொலேஜில் உள்ள பிள்ளைகளை பிடிப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் படிச்சவங்க பணக்கார வீட்டு பிள்ளைகள், காசை கையில வச்சுட்டு என்ன செய்யறது தெரியாம தடுமாற்றிக்கிற பிள்ளைகள், இந்த மாதிரி பிள்ளைகளை தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. இப்ப சாதாரணமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு லேசாக லோக்கல் டூல்களை கொண்டு வந்து மாணவர்களை இதற்கு அடிமையாக்குறாங்க. பாடசாலைகள் தூள் வியாபாரிகளுக்கு, போதை வியாபாரிகளுக்கு நிறைய கஸ்டமர்களை லேசா கொடுக்கக்கூடிய ஒரு இடம். என்றால் ஒரு பாடசாலை என்றால் குழந்தைகள் 500-600 இளைஞர்கள் இருக்கிறார்கள், நிறைய கஸ்டமர்களை இருக்கலாம். எனவே பாடசாலைகளை குறிவைத்து இந்த போதை வியாபாரிகள் மக்களாவது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியது. இது ஒரு ஆபத்தான கட்டம். எந்த வீட்டில் குடிதான இருக்கலாம், எந்த வீட்டில் போதைக்கு அடிமையான இருக்கலாம் தெரியாத அளவுக்கு பிரச்சனை, அதாவது சமூகத்துக்குள் வேறுவிட்டு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபத்தை நாங்கள் பார்க்கிறோம். போதை வியாபாரிகளும் தங்களுடைய முகவர்களை அவங்களுடைய வியாபாரத்துக்கேற்ப கட்டி கொடுத்துக் கொண்டு வராங்க. நீ 100 கஸ்டமர் எடுத்து என்ன சொன்னா உனக்கு பைக் வாங்கிட்டாரும், அதுவே 200 ஆனா உனக்கு கார் வாங்கிட்டாரும். இப்படியே அவனை, அதாவது கஸ்டமர்கள் கூடுகிற போது அவனுக்கு வசதியான வாய்ப்புகள் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்க்கிற இளைஞர்களுக்கு இன்னும் ஆசையா இருக்கும். நேற்று வரைக்கும் பைக்கில் வந்தோம், கார்ல வரானே, அவனோட நாங்களும் சேர்ந்தா நாங்களும் இப்படி போயிடலாம் நினைப்பாங்க. எனவே இந்த போதை வியாபாரம் என்பது இன்றைக்கு தீவிரமாக கூடி வருகிறது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது குடிக்கு அதிகமாக அடிமையானவர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தான், அதாவது கல்யாணம் சொன்னாலும் குடிப்பாங்க, மவுத்து சொன்னாலும் குடிப்பாங்க, எல்லாத்துக்கும் அதாவது சாராயம் என்றது அவங்களுடைய பாட்டிகள் தான் முக்கியமான ஒரு பங்கு. ஆனால் இந்த கூடு வந்ததுக்கு பிறகு முஸ்லிம் இளைஞர்கள் அதிகமாக இதுக்கு அடிமையாகக்கூடிய ஆபத்து இருக்குது. அப்ப இது நாம் எல்லாரும் சேர்ந்து கவலைப்பட வேண்டிய, கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. முதலில் இந்த போதை அடிமையாகிறவங்க யோசிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், சாராயமோ இந்த தூளோ முதல்ல பாதிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட்டவருடைய தன்மை என்னவென்றால் முதல்ல பாவிக்கும் போது சும்மா சிரிப்புவர், அவனுக்கு நான் நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி எழுப்பது இருக்க உடனே அனுசானா சிரிப்புவர். அப்ப அவன் இயல்பாக சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறான். இது போலி சிரிப்பு. கொஞ்ச நேரம் அவன் அப்படியே மேல தூக்குற மாதிரி இருக்கிறான். அவனுடைய மனசில் இருந்த பழைய விஷயங்கள் மறக்கும், மறந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். அச்சம் அச்சம் சொன்னா அச்சம் ஆறதுக்கு காரணம் இருக்குது. நேரம் கட்டு இருக்குது, ரெண்டு அடி கட்டு லேசா நடக்கலாம், ரெண்டு அடியில தாராளமா நடக்கலாம். ஆனா நம்ம அதுல நடக்கும் போது எங்களுக்கு ஒரு பயம் உண்டு வரும், உளுந்தா என்ன செய்யறது பயம். அதனாலதான் கொஞ்சம் நடக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கோச்சி தண்டவாளத்துல நடக்க விட்டா நாங்க கொஞ்சம் தூரம் நடப்ப உலாம, ஏன்னா உளுந்த பெருசா ஒண்ணு நடக்காது, கால் நிலத்துல போற போது. அப்ப பயம் வந்து மனுஷன சில விஷயங்கள்ல தடுமாற்றத்தை உண்டாக்கும். சாராயம் குடிச்சவனுக்கு பயம் இல்லாம போயிரு, அதனால அவன் சுழிச்சா இருக்கிற மாதிரி நினைப்பான். ஏன் அந்த பயம் இல்லாம போகுதுன்னா அவனை மூளை சரியா வேலை செய்யவில்லை. இது உளுந்தா என்னவாகும், உலாட்டி என்னவாகுங்கிறத பத்தி கவலை அவனுக்கு இல்லை. இதெல்லாம் வெளியில பார்க்கும்போது அவனுக்குள்ள சில உணர்ச்சிகளை பெறுவான், அது அவனுக்கு நல்லதா தெரியும். காலப்போக்கில் அவன் எப்படி ஆகுறான்னு சொல்லிச்சு, அவன் பத்து நாளைக்கு ஒரு டைமுக்கு அடிக்கிறான், பதினோராவது நாள் அடிக்காம அவனுக்கு இருக்காது. இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அவன் வரலாறு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், மனுஷன் இந்த உலகத்தில் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சுதந்திரம். இப்ப நாங்க நாலாம் தேதி இதாங்க சுதந்திர தினம் கொண்டாடு, என்னத்தான் பெருசா நம்ம கிடைச்சிருக்கு, வெளிநாட்டவன் எங்களை ஆளுகிற நிலையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குது. அதற்கே வேற ஒன்றும் விசேஷம் கிடையாது, அதை நாங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். மாப்பிளைக்கு அடிமைப்பட பொம்பளைக்கு விருப்பம் இல்ல, பொம்பளைக்கு அடிமைப்பட மாப்பிளைக்கு விருப்பம் இல்ல, உமாக்கு அடிமைப்பட பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்ல, பிள்ளைகளுக்கு அடிமைப்பட பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்ல. இதுதான் மனிதனுடைய பொதுவான இயல்பு. இப்படி இருக்கும்போது போதைக்கு அடிமையாகிறது எவ்வளவு முட்டாள்தரம். நம்ம சுதந்திரமா இருக்க விரும்புவோம், யாருக்குமே கட்டுப்படாம. ஆனா நீங்க பத்து நாளைக்கு பகல் பத்து மணிக்கு தூள் அடிச்சு பழகினா பதினோராவது நாளைக்கு அடிக்காம உங்களால இருக்க இயலாது. ஓரா போனா கையக்கால அவனே வெட்டி செத்துருவான். அவனுக்கு யாரை கொண்டாவது அந்த நேரத்தில் அதை அடிச்சாகணும். அப்ப நீங்களே உங்களை மூலத்தை அடிமையாக்குவது என்பது எவ்வளவு முட்டாள்தரம். அப்ப நம்ம போறதுக்கு முன்னால யோசிக்கணும், உள்ள போகும்போது சந்தோஷமா இருக்கணும், வெளியே வர விடாது. இன்னைக்கு குடிச்சவங்கலாம் வெளியே வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா வர முடியாது, அவர்களால் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் இந்த போதைக்கு அடிமையாகிடக் கூடாது என்ற விழிப்புணர்வு கட்டாயமாக இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு அருள் தான் பகுத்தறிவு. விலங்குகளுக்கு இல்லாத ஒரு அறிவு அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறானே, அது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் கொடுத்த நியமத்து. இந்த போதை பாவனையாளர்கள் என்ன செய்வாங்க, நீங்க காசு கொடுத்து என்ன செய்வீங்க, ஒரு ரெண்டு மனத்தியாரத்துக்கு இந்த மூளை வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு எல்லாருமே மூளையை வளர்க்கறதுக்கு தான் செலவழிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்துல என்ன ஒரு வேலை நடந்தாலும் மூளையை வளர்த்துவதற்கான முயற்சி தான் அது. நம்ம இப்ப பயான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னாலும் இந்த பயான் மூலமாக நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம், மூளையை கொஞ்சம் வளர்த்துக்குவோம். கிளாஸ் போறதாக இருந்தாலும் சரி, படிக்கிறதாக இருந்தாலும் சரி, எல்லாமே அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக செய்யற வேலை. இந்த சாராயமோ அல்லது தூளோ அல்லது இந்த மூளை உண்டாகக்கூடிய பொருட்களோ மூளையை மட்டமாக்குறதுக்காக காசு கொடுத்து நாங்க செய்யற வேலை. கொஞ்ச நேரத்துக்கு நான் பைத்தியக்காரனா இருக்கிறேன் என்று நாங்க காசு கொடுத்து வாங்கி அடிக்கிறோம். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவீனமான ஒரு செயலாக இஸ்லாம் பார்க்கல, மனுஷன் பொதுவாக சிந்திக்கிற போது பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலில் இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் வாழ்வதற்கான காரணங்கள் என்ன, இதை பார்த்துட்டு போதை சம்பந்தமாக உள்ள செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். போதை வியாபாரிகள் இளைஞர்களை தான் புரி வைக்கிறாங்க. ஏன் காரணம் தான், உதாரணமா எனக்கு ஒரு 50 வயசுன்னு வைங்க, இப்ப என்ன ஒரு ஆள் கஸ்டமராக பை பண்றாரு, அவனுக்கு பெரும்பாலும் எவ்வளவு டாக்டர் இருக்கு, இங்கு போனா ஒரு 50 வயசுக்கு அவனை புரிய கொடுத்தா இன்னொரு 5 வருஷத்துல செத்துருவான். இவன் 5 வருஷம் தான் கஸ்டமரா இருக்க போறான். ஆனா ஒரு 25 வயசு பொடியனை பிடிச்சா குறைஞ்சது இந்த 25 வருஷத்துக்கு இவனை நம்ம கஸ்டமரா பயன்படுத்திக்கலாம். அதிகமாக பிசினஸ் பண்றதா யாரை பிடிக்கணும், இளைஞர்களை தான் பிடிக்கணும். எனவே போதை வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை சரியாக செய்யறதுக்காக நீண்ட காலத்துக்கு செய்யறதுக்காக இளைஞர்களை குறிவைக்கிறாங்க. இந்த உலகத்தில் இந்த சிகரெட் பாவனை வந்த புதுசுல என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் டிவி பெரிய விளம்பரங்கள் எல்லாம் கிடையாது, இந்த சிகரெட் கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா வாகனத்தை எடுத்துக்கொண்டு ரோட்ல போகும்போது சிகரெட்டை வீசி வீசி போவாங்க.
எதுக்குன்னு சொன்னா சும்மா கீழே உழுந்திருக்க சிகரெட்டை புரட்டி எடுத்து அடிச்சு பார்ப்பாங்க. சும்மா கிடைச்ச சிகரெட்டு, சும்மா கிடைச்ச வச்சுட்டு சும்மா போற தூசத்தை அடிப்போம் சொல்லி அப்படி நாலு இடத்துல புரட்டி அடிக்கும், அதுக்கப்புறம் காசு வாங்கி அடிப்போம். தொடர்ந்து அவனை கஷ்டமராக ஆக்குறதுக்காக அவனுக்கு ரோட் மீதுக்கு வீசிய சிகரெட் நஷ்டம் கிடையாது. இவனை ஒரு பத்து சிகரெட்டை கொடுத்து பழக்கி விட்டா காலம் போல அடிச்சிட்டு இருக்க போறான், அவன் காலம் போல உழைச்சிட்டு இருக்க போறான். அப்ப இதே வியாபாரிகள் நினைச்சாங்கன்னா ஒவ்வொரு எப்படியாவது மக்களை தங்களுக்கு உள்வாங்குவதுக்குத்தான எதோ செய்யறாங்க. இதை இளைஞர்களை புரிவைத்து வியாபார நோக்கத்தில் அணுகப்படுறாங்க. எனவே முதலாவது இளைஞர்கள் நினைக்கணும், இந்த தூளுற சம்பந்தப்பட்டவங்க உங்களை கடைக்கு கூட்டிட்டு போனா, ஃப்ரீயா தீ வாங்கி தந்தா, டிப்போ வந்து கூட்டிட்டு போனா, இதெல்லாம் உங்க மேல இறக்கத்துல இல்ல, உங்களை தொடர்ந்து கஷ்டமரா பாதிக்கிறதுக்கு உங்க மாதிரி பணம் பழக்காங்கிறதுக்காக ட்ரை பண்றான். எனவே போதை வஸ்துக்களை அதாவது விற்கிறவங்க உங்களுடைய நண்பர்களாக ஒரு மூலம் இருக்க முடியாது. இது அமல் சைத்தான், சைத்தானுடைய வேலை. சைத்தான பத்தகிரு அதுவா எதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே போதை வியாபாரிகளை பொறுத்தளவு யாருக்கு நண்பர்கள் கிடையாது, அவங்க சமூக விரோதிகள். இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இளைஞர்கள் போய் விழுவதற்கு சில காரணங்கள் இருக்கு. சில நேரம் ஊட்டச்சூழல் மோசமாக இருக்கலாம், சில நேரங்களில் ஊட்டச்சூழல் அவங்க அதாவது மார்க்க சூழல் இல்லாத காரணத்தினால இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்று எங்களுடைய சமூக அமைப்பு மாறி போயிருக்கிறது. நிறைய இளைஞர்கள் இரவையில ரோட்ல காணம் கழிக்கிறாங்க. சிகரெட் பான் பலாக் போன்ற இந்த மாதிரி இதுகள் பரவுகளுக்கு இது ஒரு காரணம். இதுல பெற்றோர்கள் சற்று விழிப்பாக இருக்க வேண்டும், குடும்ப அமைப்பை மாற்ற வேண்டியிருக்கிறது. கடந்த காலம் ஒன்று இருந்தது, உமா பாப்பா புள்ள குட்டியெல்லாம் இருந்து சாப்பிடுவாங்க, ஒன்னா இருந்து சாப்பிடுவாங்க. இப்ப அந்த நிலம் அப்படி இல்லாமல் போச்சுது. எல்லாருக்கும் பிஸி, எல்லாருக்கும் வேலை, அதனால ஒன்னா இருந்து சாப்பிடுற தன்மை இல்லாமல் போச்சுது. குறைஞ்சபட்சம் இரவு சாப்பாட்டையாவது உமா பாப்பா புள்ள குட்டி எல்லாரும் ஒன்றாக இருந்து சாப்பிடுகிற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த ஒன்றாக இருந்து சாப்பிடுவது என்றது ரசோல்லாவும் ஒன்றாக இருந்து சாப்பிடுகிறோம், அதுவும் ஒரு தட்டில் சாப்பிடுவதும் மறக்கத்திற்கும் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய சமூக நலன், குடும்ப நலன் இருக்குது. ஒரு ஆள் ஒரு ஆள் அனுசரித்து போகிற பக்குவம் அதுல வரும். அங்கிருந்து இறக்கிட்டு இருக்கிற ஆறு பேர் இருந்தா நம்ம எப்படி பங்குடணுங்கிற விளக்கம் இருக்கும், யார் யாருக்கு விட்டு கொடுப்பதுங்கிற திறமை இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, உமா பாப்பா சாப்பிட்டு அவங்க படுத்துடுறாங்க, இளைஞர்கள் லேட்டா வராங்க, சாப்பாடு மேசர் இருக்கும், தின்ன நினைச்சா தின்னுவாங்க, இல்லாட்டி அதை அப்படியே அணியாக போக படுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது குடும்ப சிஸ்டம் போயிட்டு இருக்கு. இதை இல்லாமல் ஆக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்கு பிறகு காரணம் இல்லாமல் கயத்து கொண்டிருப்பதை வெறுத்து இருக்கிறார்கள். எனவே இரவு சாப்பாடு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு போலதான் சாப்பிடுவது என்று ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும். சில வேளை உங்க வீட்டு இளைஞர்கள் பத்து மணி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளை கஷ்டப்படுங்க. மகன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் சாப்பிடாதாங்க உமா பாப்பாவும் சேர்ந்து. அப்படி அவன் பத்து மணிக்கு தாண்டி வந்தா உமாவோ பாப்பாவோ ஒண்ணுமே சொல்லாம வந்தது போது எல்லாருமா இருந்து சாப்பிட ஆரம்பிங்க. அவர் விரும்பினா தின்னுவாரு, விரும்பி தின்ன மாட்டாரு, தொடர்பு நீங்க தொடர்புக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப அவன் என்ன செஞ்சிட்டு வாரா, எதுக்கு லேட் ஆகிவாரா, அந்த விவரம் இருக்காது. எனவே வீட்டில் சில கண்டிஷன்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அவுத்து விட்டா ஒரு ஒரு காலத்துக்கு உங்களுக்கு கவுரம் போட்டு கட்ட முடியாது. கல்யாணம் முடிஞ்சது போல டைம் வாராங்களா இல்லையா, நாம் போகும் வரைக்கும் பொம்பளை பார்த்துட்டு இருப்பா சாப்பிடாமன்னு சொல்லி. இதே நீங்க கடைபிடிச்சா, உமா பாப்பா கடைபிடிச்சா, கட்டாயமாக இளைஞர்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெல்லாம் ரோட்ல இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் ரோட்ல இருந்து செய்யறதுக்கு நல்ல வேலை ஒன்று கிடையாது, பேசுறதுக்கு நல்ல விஷயம் ஒன்று கிடையாது. எனவே இஸ்லாமுக்கு பிறகு பிள்ளைகளை வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். வீட்டு சூழலில் சில நேரங்களில் உமா அப்பா அடிக்கடி சண்டை பிடிக்கிறார்களாக இருந்தா கூட சில நேரம் பிள்ளைகள் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு போகலாம். எனவே வீட்டு சூழலை நாங்கள் இஸ்லாமிய மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, அமைதி மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, பிள்ளைகள் சில கண்டிஷனுக்கு வரக்கூடிய நிலைய உருவாக்குவதால் நாங்கள் இது போன்ற ஆபத்துகளை எங்களுடைய இளைஞர்கள் போய் மாற்றுவதை தவிர்க்கலாம். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் இளைஞர்களுக்கு அதிகமாக ஓய்வு டைம் இருக்கு. தமிழர் பழமொழியா சொல்வான், சும்மா இருப்பவனின் மூளை சைத்தானின் ஆலை என்று சொல்லி. ஏனைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆம்பளை பிள்ளையாக இருந்தாங்க, பொம்பளை பிள்ளையாக இருந்தாங்க, ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க. சில நேரங்களில் அந்நிய சமுதாயத்தை பெண்கள் பஸ்ஸுக்கு போறதுக்கு வர்றதுக்கு கணக்கான குறைஞ்ச அளவுக்கு சம்பளத்துக்கு கூட வேலை செய்கிறாங்க. அவங்க பண்ற மேக்கப்புக்கு கூட அவன் சண்டி போலாதுன்ற அளவுக்கு செய்யறாங்க. ஆனா ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக செய்யறாங்க. எங்களுடைய சமுதாயத்து இளைஞர்களிடத்துல வேலை செய்யணும்னு நினைச்சா டைம் கவர் பண்ணாத வேலையா இருக்கணும். 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வர அந்த மாதிரி வேலையா இருக்கக்கூடாது. நான் விரும்புகிற டைமுக்கு செஞ்சு நான் விரும்புகிற டைமுக்கு போகிற வேலையா இருக்கணும். டைம் கொண்டு வரப்ப நாங்க வரமாட்டோம் இந்த மாதிரி பாக்குறாங்க. அடுத்தது நாங்க செய்யற வேலை லேசான வேலையா இருக்கணும், ஐங்குறையாத வேலையா இருக்கணும், செய்யற வேலை சிரமம் இல்லாத வேலையா இருக்கணும், எங்களுக்கு மேல இருந்து எங்களை யாராவது மேய்க்கிற வேலையா இருக்கக்கூடாது, கிடைக்கிற சம்பளம் பெருசா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே செய்யாம நாங்க சும்மா இருப்போம். அப்ப முஸ்லீம் சமுதாய இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. தன்னை பெற்றவன் அவன் பட்டு மாயட்டம் என்ற நிலை விட்டுருக்கான். அவன் சின்ன பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போனவன் இவனுக்கு பெருசாகி கல்யாணம் முடிச்சு இவனை கட்டி கொடுக்கிற வரைக்கும் வெளிநாட்டிலேயே சில வாப்பாமார் காயிறாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவன் அனுபவிக்காமல், அவனுடைய சொந்த லைஃப் அவன் பார்க்காம, என்ன பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய உருவாக்கணும், பிள்ளைய உருவாக்கணும் சொல்லி கடைசி காலம் வரைக்கும் மாப்பாவினுடைய பொறுப்பிலே வாழ்கிற இளைஞர்கள் அதிகமாக உள்ள சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் மாறியிருக்கிறது. எனவே இந்த இளைஞர்களுக்கு ஓய்வு டைம் இருக்கக்கூடாது. ஓய்வு டைம் அவங்க ஒண்ணு படிக்கிறாங்க, படிச்சுட்டு போகலாம், படிக்கிறதுன்னு சொன்னா ஏதாவது தொழில் செய்யணும். அந்த தொழில் பெரிய கௌரவமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவனுக்கு ஒரு உழைப்புக்கான வழியாக இருக்கும். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபினுடைய பொறுப்பில் இருந்தாலும் சும்மா இருக்காமல் அவர்கள் பிற மக்களுடைய ஆடுகளை கூலிக்கு மேய்த்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க இளமை காலத்தில் கூலிக்கு ஆடு மேய்த்திருக்கிறாங்க, கதிஜா நாயினுடைய வியாபாரத்தை முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது ரசூல் சல்லல்லாஹுடைய வழிமுறையாக இருக்குது. சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை வந்து இருக்க வேண்டும். சும்மா இருக்கும் போதுதான் அப்படி செஞ்சு பார்த்தா என்ன, இப்படி செஞ்சு போனா என்ன, டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்னங்கிற மாதிரியான நிலைமைகள் உருவாகும். எனவே எங்களுடைய இளைஞர்கள் ஒன்றே, நீங்க படிச்சு உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு ஏதாவது சீரனா செய்யலாம், உங்களோட படிப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா தோலுக்கு உயர்ந்தால் தோலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா புள்ள வளர்ந்துட்டா வாப்பாவுக்கு கூட அடிக்கக்கூடாது, ஏசக்கூடாதுன்றது பயன்படுத்துறது, அதுக்கு பயன்படுத்தப்பட்டதில்ல. வாப்பாட தோலுக்கு லெவலா வந்தா நீ வாப்பாவுக்கு தோல் கொடுக்கணும். நீ மறந்துட்டேன்னு சொன்னா குடும்பத்தினுடைய பாரத்தை வாப்பா மட்டும் அதுக்கு பிறகு சுமக்கக்கூடாது, நீ சேர்ந்து சுமக்கணும் என்பதற்காக சொல்லக்கூடிய செய்தி. எனவே இளைஞர்களுடைய இந்த ஓய்வு நேரம் அதிகமாகுதுங்கிறது அவங்க இந்த போதைகளுக்கு அடிமையாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. மூன்றாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கெட்ட நட்பு. இளமை காலம் என்றது அதிகமாக அவங்க நண்பர்களோட நேரத்தை கழிக்கிற காலமாக மாறியிருக்கிறது. நண்பர்கள் இருப்பது நல்லதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பனே இல்லாமல் இருப்பதை விட நல்ல நண்பர்கள் இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கெட்ட நண்பர்களை விட தனியா இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நட்புகள் இன்னைக்கு இதெல்லாம் பரவுறதுக்கு காரணம் அமையல். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொண்டா சேர்ந்துட்டாங்கன்னா எதையாவது செஞ்சு பார்ப்போம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு விஞ்ஞான ஆய்வு கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், அடிச்சா போல வரும், அதுக்கப்புறம் நீங்க அடிமையாதுங்க, உங்களோட உடல்களும் உங்களோட புத்திகளும் உங்களோட ஆரோக்கியங்களும் உங்களோட சிந்தனை போக்குகளும் இதெல்லாம் கெட்டு போகும்னு தெரியும். இவங்க என்னமோ டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய குடிகாரர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்னு பார்க்கவங்க. இது எப்படி இருக்குது என்று டெஸ்ட் பண்ணி பார்க்கொண்டு போனவன் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாம இருக்கிறான். இந்த நண்பர்கள் ஒன்று சேர்க்கிற போது அதை செஞ்சு பார்த்தா என்ன, இதை செய்யறாங்க. சில நேரங்களில் சில பேருக்கு விருப்பம் இல்லாட்டையும் என்ன செய்ய, கூட்டாளிமாரோட போயிட்டோம், சும்மா ஒரு டம் அடிப்போம் அடிக்கி பார்த்தோம், சும்மா ஒரு குடிச்சு பார்ப்போம் குடிச்சு பார்த்தோம், இப்படி போயிடுறாங்க. எனவே இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கெட்டவர்களாக இருந்தால் உங்களால திருத்த முடியுமான்னு பாருங்க. உங்களால திருத்த முடியாது என்று கண்டா நீங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒதுங்கிருங்க. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பண்டியோட சேர்ந்த கண்டும் பீதினு சொல்லுவாங்க. நம்மளால அவங்க அவங்களோட சேர்ந்து நாங்க நாடி போவோம் சொன்னா அந்த உறவு அதாவது கட் பண்ணிருங்க. இல்லைன்னு சொன்னால் மர்மையில வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், அல்லாஹ் குல்லாஹு யௌமைதின் பஅதுஹும், அதாவது நாளை மறுமை நாளில் நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரியா இருப்பாங்க. இப்ப வேணும்னு சொன்னா சப்போர்ட் பண்ணுவோம், ஒரு நண்பருடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு குற்றத்தை மறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. நாளை மறுமையில வந்து ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் போட்டுக் கொடுப்பாங்க, இவன் தான் முதலாவது கொண்டு வந்தான், இவன் தான் செய்ய சொன்னான் என்று ஆளால் மாற்றி விடுவாங்க. இல்லை முத்தக்கும் இல்லை முத்தக்கின், அதாவது தக்குவாவுடைய நண்பர்களாக இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறுமையிலே சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் கெட்டவங்களாக இருந்தால் நாளை மறுமையில அவங்க வந்து உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. எனவே அவன் மறுமையில வந்து உங்களுக்கு எதிரியாக தான் ஆக போறான், இப்பயே அந்த உறவை கட் பண்ணிருங்க. இது மாற்ற விஷயத்துக்கு மட்டுமில்லை, நீங்க படிக்க விரும்பினால் படிப்புக்கு இளைஞராக இருக்கக்கூடிய நட்பை விட்டுருங்க, நீங்க உழைக்க விரும்பினால் உழைப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய நட்பை விட்டுருங்க, நீங்க கௌரவமா வாழ விரும்பினால் அகௌரவத்தை உண்டு பண்ணக்கூடிய நட்புகளை விட்டுருங்க, நீங்க மார்க்கத்தோடு இருக்க விரும்பினால் மார்க்கத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய நட்பை விட்டுருங்க. எனவே யாராவது இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் அல்லது தூண்டவங்களாக இருந்தால் அவங்க நிச்சயமா உங்களுக்கு நண்பர்கள் கிடையாது, அவங்க எதிரிகள். எனவே அந்த உறவை நீங்க இப்போதே துண்டிக்கணும். இல்லைன்னா இதுக்கு பிறகு நீங்க நிறைய நிறைய நீங்க கட்ட வேண்டியிருக்கு, நிறைய தெண்டம் கட்ட வேண்டியிருக்கு, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். சில இளைஞர்கள் திப்போரன் இந்த மாதிரி திப்போர நேரத்தில் எல்லாருக்கும் உற்சாகம் மிகுதி அதிகமாகுது, அதனாலதான் கடல் அடிக்கிட்டு போறது தண்ணீர் அடிக்கிட்டு போறதுதான் நடக்கிறது. உற்சாகம் மிகுதியில ஒரு ஆள் ஒன்றை செஞ்ச அதை விட பெருசா இன்னொன்று செய்வோம்னு மற்றவங்க பார்ப்பாங்க. இவங்க ஒரு வெளியூர் மக்கள் ஒரு ஊரால போறாங்க, ஒரு மாற்று மதத்து மதகுருவர் போறாரு, இவங்க எல்லாரும் உங்களால் திப்பா போறாங்க. அந்த மதகுருவை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க, நக்கல் பண்றாங்க. அவரை நம்பிக்கைனா நம்ம பஸ்ல போறோம், அவரால் ஒன்னும் செய்யறாங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னால போற நேரம் பார்த்தா ட்ரெயின் ஒன்று போகுது, ரோட்டை மறைச்சிருக்கு, ட்ரெயின் போற ட்ரெயின் மதகுருவா அன்னைக்கு உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டாரு, பஸ்ல போறோம்னா என்ன ஏசிட்டு போறாங்க. அவங்க வந்து வரைக்கும் அவங்களுக்கு தெரியும், நான் போச்சு வர டைம் அவங்களுக்கு தெரியும், ஊருக்காரங்க வந்து பிடிச்சி அடியடின்னு அடிச்சு எல்லாரும் மதகுருவோட கால்கள் வந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு போகும். இப்ப எல்லாரும் காலில் ஒன்று மன்னிப்பு கேட்டு போறாங்க. இது இந்த பிரச்சனையா வாரதுக்கு மிச்ச காலத்துக்கு முன்னால நடந்தது. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீ இப்படி கெட்டவனோட போனதுனாலதான அந்நிய மதகுருட காலில் ஒன்று மன்னிப்பு கேட்கிற நிலை உண்டாச்சு. அப்ப இந்த மாதிரியான நட்புகள் நமக்கு நலவை தேடி தராது. குறையில் சிக்கிய மூன்று பேருடைய சம்பவம், ரசூலுல்லா சொல்லக்கூடிய சம்பவம் நம்ம அடிக்கடி கேட்கறது. ஒரு மலைக்கு போய் குகையில வந்துறாங்க, ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் வந்து குகையை அடைச்சிக்குது. மூன்று பேரும் அல்லாவுக்காக தாங்கள் செய்த அமலை சொல்லி துவா கேட்கிறாங்க, அவங்க அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தை சொல்லி துவா கேட்கிறாங்க. கல்வி விலகி அவங்க காப்பாற்றப்பட்டார்கள் என்பது சஹீஹ் புகாரியில முஸ்லிம் வரக்கூடிய நீண்ட ஒரு ஹதீஸ். முதலாவது துவா கேட்கும் போது கல்வி கொஞ்சம் விலகுது, ஆனா வெளியே வர முடியாது. ரெண்டாவது துவா கேட்கும் போது கல்வி இன்னும் கொஞ்சம் வெளியாகுது, ஒரு ஆணுக்கு உள்ள வெளியே வர முடியாத அளவுக்கு அடைபட்டு இருக்கிறாங்க. மூணாவது ஆள் துவா கேட்டு பிறகுதான் கல்லு விலகுது, அவங்க வெளியே வராங்க. இந்த மூன்று பேருமே நல்லவங்களா இருந்ததினால் அந்த சோதனையில அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. மூன்று பேர்ல ஒரு ஆள் கெட்டவராக இருந்தாலும் அவங்க அந்த கல்லு கோயிலே அடப்பட்டு உணவும் தண்ணியும் இல்லாம அந்த மரணிக்கிறதுல ஏற்பட்டிருக்கும். அந்த ஹதீஸினுடைய அமைப்பு நாங்கள் பார்க்கும்போது, எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு நல்ல நட்பாக இருக்க வேண்டும். நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்களை பாதிக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தோடு சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் என்னன்னு சொன்னா, அத்தர் விற்கிறவனுக்கும் அந்த இரும்பு உறுப்புற அந்த கொல்ல அடுப்பு ஊழவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உதாரணம். அத்தர் வியாபாரியோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அவன் அத்தர் பங்கிட்டு இருப்பான், கையில வாசமா இருக்கும், கூட இருந்தா நீங்களும் மனக்கிற மாதிரி இருக்கும், அவன் உங்களை தொட்டாலும் உங்களுக்கு மேல வாசம் அடிக்கும். இந்த உலக ஓடிக்கொண்டிருக்கோம், நீங்க இருந்தீங்கன்னா அங்கு புகை வரும், அங்கு சாம்பல் வரும், உங்களோட அந்த சாம்பல் இதெல்லாம் உங்க அடுக்கிற உங்களை ஆடையிடப்படும். இதை உதாரணமா சொல்லி நபி சொல்லுவாருன்னு சொல்றாங்க. நல்ல நண்பர்கள் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல பழக்கங்கள் வரும், கெட்டவங்கிட்ட இருந்தீங்கன்னா அந்த கெட்ட தன்மைகள் உங்களுக்கும் வரும். எனவே கெட்ட நண்பர் தவறுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கிராமப்புறங்களில் யாராவது வந்து இந்த மாதிரி அதாவது தூள்களை அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொன்னா அவங்களை எல்லா இளைஞர்களும் புறக்கணித்தால் அவங்களா போயிடுவாங்க வேற இடத்தை தேடி. ஒத்தர் ரெண்டு பேர் ஆகி, ரெண்டு பேர் மூணு பேர் ஆகிட்டுன்னு சொன்னா அவங்களுக்கு நிரந்தரமான கஸ்டமர் உருவாகிடுவாங்க, அவங்களுக்கு பணப்பணம் வந்துடும். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்காராக்கெல்லாம் அவங்களுக்கு சில பேர் நண்பர்கள் ஆயிடுவாங்க, அரசியல்வாதிகள் கூட்டாளி ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு யாராலையும் அசைக்க முடியாத ஆளா மாறிடுவாங்க. அது பிறகு நிலைமை எப்படி வரும்னா, சில நேரம் அவங்க எல்லாம் பெருசாகி ஹாஜியார் ஆயிடுவாங்க, பள்ளிக்கு தலைவராகவும் வருவாங்க, ஊர்ல முக்கியமான விஷயங்கள் முன்னணியில் நிக்கிறவங்களாக மாறிடுவாங்க, சமூகத்தில் புறக்கணிக்க முடியாத அங்கமா போயிடுவாங்க. நிறைய ஊர்களில் இதான் நடந்திருக்குது. நல்லா தெரியும் குடுகாஜி ஆரம்பி, ஆனா அவர் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய என்ன பங்கனா இருந்தாலும் அவர் முன்னுக்கு நிப்பாரு. ஏன்னா அவரை விட்டுட்டு ஒன்னும் செய்யறாரு, ஆளை பதச்சு கொண்டு ஒன்னும் செய்யறாரு. இந்த நிலை உருவாங்க தீமை வளர்வதற்கு காரணமாக அமையும். எனவே யாராவது இந்த மாதிரியான ஏதாவது உங்களோட தொடர்பு இருக்கிறாங்கன்னு சொன்னால் முழுமை அவங்களுடைய தொடர்பு அருங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு செய்த பெரிய உதவியா இருக்கும், அந்தந்த ஊருக்கு செய்கிற பெரிய சேவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா யாராவது தூள் வியாபாரிகள் ஊர்ல இருந்தா எல்லாருமா சேர்ந்து காட்டி கொடுங்க, இது ஒன்றும் குற்றம் கிடையாது. எல்லாருமா தனியே காட்டி கொடுத்தா பிரச்சனை வரும்னு சொன்னா இருக்கிற பள்ளி ஜமாத் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து காட்டி கொடுங்க. இது ஊரை பாதுகாக்கிறதுக்குரிய வழியா இருக்கு. மறந்துச்சுன்னு சொன்னா பிறகு தெருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நட்புகள் வந்து தீய நட்புகள் வந்து இன்னைக்கு போதை பாவனை இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். எனவே இளைஞர்கள் தங்களுடைய நண்பர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும். குடும்ப தலைவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் யாரோட பழகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கிறத அவங்க கண்காணிக்க வேண்டும். இது இல்லை என்று சொன்னா உங்க குழந்தை நீங்க கைவிட்டுட்டு கவலைப்பட வேண்டிய வரும், உள்ள உங்களை மீறி போயிடும். அதுக்கப்புறம் உங்களால் ஒன்னும் செய்ய முடியாம இருக்கு. சில நேரங்களில் ஏழாவது கட்டத்தில் உமாவே காசு கொடுத்து போய் அடிக்கிட்டுவான்னு சொல்ல வேண்டிய நிலை வரும். நான் அடிக்காதே அவன் செத்தவமா கிடப்பான், சோர்ந்து போய் கிடப்பான், தின்னாம இருப்பான். உமாக்கு அதை பார்த்துட்டு தேராம இடத்துல வாப்பாக்கு தெரியாம உமாமா ரெண்டுக்கு நிறைய கொடுக்காராக்கு காசு கொடுக்குறாங்க, திண்டு குடிச்சிட்டு தொலைஞ்சிட்டு வான்னு சொல்லி இது பார்த்துட்டு இருக்கிறான். அவங்களுக்கு அவன் அதாவது நொம்பு நூலா போய் இருக்கிறத பார்க்க இல்லாம உமாமாரு காசு கொடுக்குறாங்க, மாப்பா மாருக்கு தெரியாம. எனவே இந்த அளவு வளர்ந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்க குழந்தை உங்க குழந்தையா இல்லாம போயிடுவான். எனவே விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த போதை பழக்கம் பழகுவதற்கு வலிவாக வளர்வதற்கு இன்னொரு காரணம் நம்ம வாழக்கூடிய சூழல். நம்ம இருக்கக்கூடிய ஊரில் சாராய கடை ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த ஏரியாவில் சாராயம் வெகு வேகமாக மக்கள் அந்த பழக்கத்துக்கு வெகு வேகமாக வருவாங்க. எது இலகுவாக கிடைக்குமோ அதுக்கு மக்கள் விரைவாக அடிமையாகுவாங்க. எனவே எங்களுடைய சூழலை அதாவது இது போன்ற நிலைமைக்கு இல்லாம ஆக்குறதுன்றது அது எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு நடவடிக்கை. ஒரு காலம் இந்த சாரா லைசன்ஸ் கொடுத்த சாராயம் வித்துட்டு இருப்பாங்க, கள்ளச்சாராய சாராயம்னு சொல்லி விற்பாங்க. என்னமோ சாராயத்துல நல்ல சாராயம் இருக்கிற மாதிரி கள்ள சாராயம்னு கொஞ்சம் விற்பாங்க. இந்த கள்ள சாராயம் குறித்து சில பேர் அதுல விஷம் ஆகி செத்துறாங்க. இப்படி இப்படி இடைக்கிற விஷம் வந்தாத்தான் சாராயம் குடிக்கிறது நம்ம நாட்டில் பெண்களும் இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. இந்தியாவில் என்ன செய்யறாங்கன்னா கள்ளச்சாராயம் இருக்கிறதுனால தானே மக்கள் போய் குடிக்கிறாங்க. கவர்மெண்ட் சாராயத்தை விட்டா பிரச்சனை இல்லை, விற்கிறதெல்லாம் நல்ல சாராயமா இருக்குன்னு சொல்லி டாஸ்மாக் என்ற பேர்ல எல்லா ஏரியாவிலையும் கடையை தூண்டிட்டாங்க. நீங்க கள்ளச்சாராயம் குடிக்காங்க. நிலைமை என்ன ஆச்சுன்னு சொன்னா பாடசாலை மாணவர்கள் உஸ்கூல் பேக்கோடையே போய் சாராயம் வாங்குறாங்க. பேக்கோடே ரோட்டில் வந்து கிடக்கிறாங்க. பொம்பளைப்பிள்ளைகள்லாம் ஹாயா கிளாஸ் விட்டு வந்து போட்டோலாம் வச்சுட்டு ஒன்றா இருந்து குடிச்சு அதை வீடியோ எடுத்து பேஸ்புக்கோ போடுறாங்க அவங்களோட நட்போட சேர்ந்து. தாய்மார்கள்லாம் அப்படி சில பேர் அந்த ரோட்டில் குழப்பம் நடத்துவாங்க. ரோட்டிலேயே போட்டோலாம் வச்சு ஊர்லாம் வச்சு அழகா குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னண்டா சூழல் கெட்டது. எங்களுடைய ஊர்லையும் இப்ப அதாவது பழக்கத்துக்கு இடம் வருமாகண்டா நல்லவனும் குடிகாரனா மாறுவான். எனவே சூழலை சருவன்றது என்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாவுடைய அருளால் முஸ்லீம் ஊர்கள் இந்த சாராய கலை பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சூழல் வந்ததுக்கு பிறகு இது சருவண்ண முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த சூழலை போதை வசதிக்கு இல்லாத ஒரு சூழலாக, அனாச்சாரங்கள் ஆபாசங்கள் இல்லாத ஒரு சூழலாக மாற்றுவதாக இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பாடசாலைகள் அந்த பள்ளிவாசல்கள் எல்லாருமா கூட்டில் சேர்ந்து ஊரை கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. எனவே சூழலை சருமன்றதுக்கான முயற்சி நாங்கள் கட்டாயமாக செய்தாக வேண்டும். இது தனிநபர்களாக செய்ய முடியாது. பெரும்பாலும் நாங்கள் சில நேரங்களில் அதாவது பெற்றார்கள் விடக்கூடிய தவறு. எனக்கு ஒரு இடத்துல தொழில், நான் என்ன செய்வேன், எனக்கு அடிக்கடி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேசா இருக்கணும். நான் தொழில் செய்த இடத்துக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஊடு கிடைக்கிறான்னு பார்ப்பேன். நான் ஒரு வீட்டை வாடகைக்கு இருப்பேன், அந்த பக்கத்து வீட்டை பத்தி எனக்கு கவலை இல்லை, அந்த ஏரியாவை பத்தி கவலை இல்லை, பக்கத்து வீட்டில் குடிகாரம் இருக்கலாம். எனக்கு தேவை என்ன என்று சொன்னா லேசா நான் வேலைக்கு போயிட்டு வரந்து பார்க்கிறேன், புள்ள நாசமா போயிடும், குடும்பம் நாசமா போயிடும். அப்ப நாங்க ஒரு இடத்த நம்ம வாழ்ந்ததுக்கு தெரிவு செய்யணும்னா சூழலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூழல் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா உமர்வழியெல்லாம் வந்து ரசூல்லாட்ட சொல்றாங்க, ஒரு பிரச்சனையை முன் வைக்கிறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் மக்கத்து பெண்கள் சொத்தானவங்க, மாப்பிள்ள சொல்றதே கேட்டு இருப்பாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய ஆண்கள் ரஃபானவங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப சொத்தானவங்க, பெண்கள் ரொம்ப வாயடிப்பாங்க. ஒரு நாள் உமர்வில்லாமுடைய மனைவி உமர்வில்லாமோட எதிர்த்து பேசிடுறாங்க. அவருக்கு ஆச்சரியமா இருக்குது, என் பொண்டாட்டி என்ன எதிர்த்து பேசுறாங்க சொல்லி நபியாவோட சொல்றாங்க. யார் ரசூலல்லாஹ், நாங்க மக்காவில் இருந்தோம், எங்களை பொம்பளை எல்லாம் நாங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய பொம்பளை கொஞ்சம் வாயாடிகள். நாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தது பிறகு எங்கிற பொம்பளையும் வாயாடியா மாறிட்டாங்க என்று உமர்ல அவங்க சொல்றாங்க. ரசூலல்லாஹ் சிரிக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. அப்ப மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் சென்று வந்தவங்கிட்ட ஏன் அந்த சூழல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா நாங்க வாழக்கூடிய சூழல் கட்டாயமாக குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்கும். எனவே சூழலை மோசமாக கொண்டு ஆக்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னா அந்த சூழலை மோசமாக கூடிய விதத்தில் தீமைகள் நடக்கிற போது கட்டாயமாக அதை எதிர்க்கணும். நமக்கு என்ன போச்சுன்னு இருந்தோம்னு சொன்னா நாளைக்கு நம்மளுக்குள்ள நாசமா போயிடும். எனவே இதை தனியாக செய்ய முடியாதுன்னு சொன்னா ஜமாத்துக்களாக சேர்ந்து செய்யணும். ரெண்டு பள்ளி இருக்குதுன்னு சொன்னா இது எல்லா பள்ளிக்கும் ஒரு பிரச்சனை. இதுல கருத்து வேறுபாடு பட்டு பள்ளி பிரியல. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ரெண்டு பள்ளியும் ஒன்று சேரலாம். போதை என்றது எந்த ஜமாத்து பிரச்சனைக்குரிய விஷயம் கிடையாது. ஆபாசங்கிறது ஜமாத் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஊழல் கிளியர் பண்ற விஷயத்துல ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் இதை நமக்கு முன்னெடுக்கலாம். எனவே இடத்தை சுத்தப்படுத்துறது, நம்ம வாழக்கூடிய சூழலை சரிபண்றதுங்கிறது இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கும். அஞ்சாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மீடியாக்கள் இன்றைக்கு இந்த தீமை பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம். மீடியாக்களுடைய வளர்ச்சியினால்தான் இன்றைக்கு இளைஞர்கள் அதிகமாக இதுல போய் விழுகிறாங்க. இந்த மீடியாக்களுடைய விளம்பரங்கள் அவங்க அதாவது நாடகங்கள் சினிமாக்களூடாக இலக்கியம் என்ற பெயரில் பொழுதுபோக்கு என்ற பெயரில் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் இதெல்லாம் இளைஞர்களை தவறான வழியில இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் என்ற மனநிலை உருவாக்கு. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கிறவனுக்கு அதன் மீத உள்ள அருவறுப்பு இல்லாமல் போயிடும். நீங்க சாதாரணமா ஒரு பண்டிகைக்கு கடை இருக்கக்கூடிய ஏரியா, நீங்க அந்த ஏரியாவில் ஒரு வேலையா போய் வர வேண்டி வருது. முதலாவது பார்க்கக்குள்ள வெறுப்பா இருக்கு, மறுபக்கம் திரும்பிக்குவீங்க. சில நேரம் மும்பையில இருந்தா அதை கண்ட உடனே சத்தியோட பார்க்கணும், எச்சி துப்புவீங்க. சத்தியத்தில அந்த வழியால போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அது உங்களுக்கு சாதாரணமா மாற்றி மாதிரி பார்க்கறதுக்கு சாதாரணமா மாறி இருக்கு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், எக்ஸ்ரே பார்த்தோன்னா எங்களுக்கு பதறும், இப்படி ரத்தம் போகுதுன்னு சொல்லி. அங்குள்ள நேஸ்மாரெல்லாம் அப்படி ரத்தத்தோட நீங்க வந்தாலும் அவங்க சாவகாசமா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரத்தம் பார்த்து பார்த்து பழகிருச்சு. நாங்க மீடியாக்கள் மூலமாக சில தவறுகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தால் அந்த தவறின் மீது உள்ள வெறுப்பு, அந்த தவறின் மீது உள்ள அதிருப்தி, அந்த தவறின் மீது உள்ள அந்த கடுமையான ஒழுங்குற எண்ணம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இல்லாம போயிருக்கு. தவறுகள் அப்படித்தான் பெருகுது. மீடியாக்கள் இன்னொரு கேவலத்தை செய்து என்னன்னு சொல்லி சொன்னா, இதைத்தான் ஹீரோ விஷயமா காட்டுது. கதாநாயகர்கள் காதல்ல தோல்வி அடிச்சா தண்ணி அடிப்பாங்க, காதல்ல வெட்டி பெற்றா பாட்டின்ற பேர்ல தண்ணி அடிப்பாங்க, பிரெஞ்சு மார்க்கெல்லாம் இதைத்தான் அவங்க கேட்பாங்க, இப்படியே காட்டி காட்டி இதுதான் ஒரு கல்ச்சர்னு காட்டிட்டாங்க. இந்த சிகரெட் பரவுவதற்கு அதிகமாக சினிமா நடிகர்கள் காரணமாக இருந்தார்கள் என்கிற பிரச்சனை ஒரு போராட்டமாக வெடித்தது. இந்த ரஜினிகாந்த் சிகரெட் எடுத்து அப்படியே வீசி வாயால பிடிப்பார், அது ஒரு இஸ்ரேலாக இளைஞர்களுக்கு மத்தியில் போச்சது. இந்தியாவில் பெரிய எதிர்ப்புகள் அண்மையில் வந்துச்சு. ரஜினி சிகரெட் பிடிக்கிறதுனால இளைஞர்கள் அதிகமாக சிகரெட்டுக்கு அடிமை ஆகுறாங்க என்கிற பிரச்சனை வந்து அண்மையில் வர படங்கள் அதை விட்டுருங்க நினைச்சு அவரே அறிவிச்சுட்டார். இப்ப நான் அந்த இஸ்ரேலா சிகரெட் அடிக்கிறத விட்டுருவேன். வேற சினிமாக்கள் மற்ற நாடகங்கள் அல்லது செய்திகள் ஏதாவது போகும்போது சட்டம் போட்டாங்க, அது போட்ட இல்ல கீழே ஒரு குறிப்பு போடணும், சிகரெட் குடிக்கிறது கூடாது, போதை அடிக்க கூடாதுன்னு சொல்லி எழுத்துல போடணும் என்று சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னு சொன்னா இந்த சினிமாக்களோட இது பரவுது என்று உளவியல் ரீதியாக கண்ட உண்மை நிரூபிச்சுட்டாங்க. அப்ப இந்த அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில இது பரவுறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா பெரியவங்களை விட அதிகமாக தொலைத்தொடர்பு சாதனங்களோடு தொடர்பானவங்க இளைஞர்கள், இதனால ஈர்க்கப்படுறாங்க. இந்த தொலைத்தொடர்பு சாதனத்துடைய கவர்ச்சியை இல்லாமாக்க முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக போதைக்கு எதிராக சிகரெட்டுக்கு எதிராக பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கணும். அப்பதான் நம்ம குறைஞ்சபட்சம் அந்த ஆபத்தை விளங்கி கொண்டு போகிற சமுதாயத்தையாவது உருவாக்க முடியும். எனவே இந்த மாதிரியான காரணங்களினால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியில இது பரவிக்கொண்டு வருகிறது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த போதையினுடைய சாராயத்தினுடைய ஆபத்து எவ்வளவு பிரச்சனைக்குரியது என்றதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியிலே போதையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது, மிஸ்தாவு குல்லி ஷர், எல்லா தீமைகளுக்கும் சிறப்பு போதை தான், சாராயம் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ அறிஞர் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார். இதை விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சம்பவத்தில் அதாவது இது சஹீஹா லைபா என்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது. நசை பைஹக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தியை இமாம் அல்பாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் மௌகூஃப் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் இருக்கிறதாக சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனுஷர் இருக்கிறார், அங்க ஒரு கெட்ட பொம்பளையும் இருக்கிறார். அவன் என்ன ஐடியா பண்றான்னா, இந்த ஆளை கெடுக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் பார்த்து ஒரு ஆள் ஒரு வேலைக்காரன் அனுப்புறாங்க, அவரை கூட்டிட்டு வாங்க, நான் களிமா சொல்ல போறேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த நல்ல மனுஷரை போய் கூப்பிடுறாங்க, இந்த பொம்புல களிமா சொல்ல போற, நீங்க வாங்கன்னு சொல்லி. இவருக்கு சந்தோஷம், ஊர்லயே மோசமான பொம்பளை கரிமா சொல்ல போறாரு. இவர் வந்துட்டார், இவர் உள்ள வந்தோடனே வெளிய கதவை மூடிட்டாங்க. உள்ள அந்த பொம்பளை இருக்கிறார், ஒரு சின்ன சிறுவனை கட்டி போட்டிருக்காங்க, சாராயம் இருக்குது. அந்த பொம்பளை என்ன சொல்றாங்க, நீ இப்ப மூன்றுல ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஒன்றில் என்னோட விபச்சாரத்தில் நீ ஈடுபடணும், அப்படி இல்லைன்னா இந்த சிறுவனை கொல்லணும், அப்படி இல்லைன்னா நீ சாராயம் அடிக்கணும், மூன்றுல ஏதாவது ஒன்று செய்யாத வரையில உன்னை வெளியே போக மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன்னு நீ அடம் பிடிச்சா இப்ப நான் சொல்லி விட்டா வெளியே இருந்து ஆட்கள் வருவாங்க, இவர் வளமையான இந்த கஷ்டமை வந்து ஆட்கள் தான் உன்னை காட்டி கொடுத்துருவேன், இவரவாலும் அவனை நல்லவன் நினைச்சிருந்தவன் போட்டு அடிப்பானோ. அப்ப இவர் பார்க்கிறாரு ஏதாவது ஒன்றை செஞ்சாகணும், விபச்சாரம் என்றது இன்னொரு ஆளோட சம்பந்தப்பட்டது, இவனை கொண்டுட்டா திரும்ப வசூல் கொடுக்க முடியாது, சாராயத்தை அடித்தா ஒரு ரெண்டாவது போதை அழிஞ்சிடும், நம்ம தௌபா செய்யலாம், இருக்கிறதே சின்ன பாவம் இதுதான், நம்ம சாராயத்தை குடிப்போம்னு குடிக்கிறார். சாராயம் குடிக்கும் போது குடிக்கிறதுக்கு முன்னால் இருந்த அவருடைய ஈமான் இருக்காது, சாராயம் குடிச்சா அந்த போதை கழிவு வரைக்கும் ஈமான் இருக்காது. சாராயம் குடிக்கும்னுக்கு நலவு பொல்லாப்பு தெரியும், குடிச்சதுக்கு போதும் நலவு பொல்லாப்பு தெரியாது. இப்ப சாதாரணமா இந்த இடத்துல திடீர்னு யாராவது எழுந்தி கத்தி பேச மாட்டீங்க, குடிதான பஸ்ல இருக்கும்போது கத்தி பேசுவான். நான் இப்படி கத்து பேசுறதுனால என்ன மானம் போகும், மரியாதை போகும், எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, பப்ளிக் இடத்துல இப்படி பேசக்கூடாது, இந்த விபரம் அவனுக்கு இல்லாதால பேசுறான். அப்ப இந்த இவர் சாதாரண குடிச்ச உடனே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற நிலைமை இல்லாம அறிவுடைய கொண்டோல் இல்லாமல் போயிடும், ஈமான்ற கொண்டோல் இல்லாமல் போயிடும், மானத்தை பாதுகாப்புன்ற இல்லாமல் போயிடும். அப்ப இவர் குடிச்சுடனே இப்ப அந்த பொம்புளை இவருக்கு ரொம்ப அழகா தெரியறா, எனவே விபச்சாரத்திலும் ஈடுபடுகிறார். விபச்சாரத்தில் ஈடுபட்டு போதையும் தெளிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு போல யோசிக்கும், அப்பதான் பாக்குறாரு, ஆகா நான் விபச்சாரம் செஞ்சதை இந்த பொரியன் பார்த்துட்டானே, இவனை உசுரோட விட்டா வெளியே போயிட்டு இதை சொல்லிடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சம்பவத்திலே அவர் மதுவை தேர்ந்தெடுத்ததினால் விபச்சாரத்திலும் ஈடுபட்டு கொலையும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால்தான் போதையை உம்முல் ஹபாயிஸ், எல்லா விதமான பாவங்களுக்கும் தாய் என்று சொல்வார்கள். ஏன்னா போதை உண்மையிலே ஒரு ஒரு அறிஞர் என்ன சொல்கிறார் என்றால், நாட்டில் போதையை நீங்க தடை செய்யுங்க, போதையை தடை செய்தால் சிறைச்சாலையில் அரைவாசியை மூடலாம், சிறைக்கு வரக்கூடிய கேசுகளுக்கு மிக முக்கியமான காரணம் குற்றவாளிகளா தெரிவதற்கு காரணம் போதை, போதையை நீங்க தடை செய்யுங்க, எங்களுடைய ஹாஸ்பிட்டல் அரைவாசி செலவை இல்லாமாக்கலாம், போதையினால் வரக்கூடிய நோய்கள், அவங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால வரக்கூடிய சண்டைகள், அதனால நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்கள், இதெல்லாம் கணக்கு பார்த்தா வர அரைவாசி ஹாஸ்பிட்டலை மூடிடலாம் என்று சொல்கிறார். இன்னைக்கு அரசாங்கங்கள் என்ன யோசிக்குதுன்னா, போதையை தடை செய்தால் வருமானம் இல்லாமல் போகுது பாக்குறாங்க, போதையினால் இந்த நாட்டுக்கு பெரிய வருமானம் இருக்குது, சிகரெட்டினால் பெரிய வருமானம் இருக்குது, இந்த வருமானத்தை பார்க்கிறாங்க, இதுக்கு செய்யக்கூடிய செலவுகளை பார்த்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, போதை சூதாட்டம் ரெண்டிலும் சில நன்மைகள் இருக்கிறது, ஆனால் அதில் உள்ள நன்மைகளை விட அதில் உள்ள தீமைகள் மிகப்பெரியது அல்லாஹ் குர்ஆன் சொன்னானே, அதை அவங்க தெளிவாக கண்டுகொள்ளலாம். எனவே எல்லா பாவங்களுக்கும் சிறப்பாக இந்த போதை பாவனை இருக்கிறது என்று எங்களுக்கு குர்ஆன் சுன்னாம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. இன்னொரு விஷயத்தை கவனியுங்க, சைத்தானுடைய வேலை என்றாலே மோசமானது, ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் விட்டாலா இந்த போதையை பற்றி சொல்கிற போது ரிஜிசும் மின் அமலி சைத்தான், சைத்தானின் கேவலமான அருவறுக்கத்தக்க செயல்களில் உள்ளதுன்னு அல்லாஹ் சொல்கிறார். சைத்தாண்ட வேலை என்றாலே கேவலமானதுதான், இது சைத்தானுடைய வேலை என்று சொன்னாலே மோசமானது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் சைத்தானுடைய வேலை என்று சொல்லாமல் ரிஜிசும் மின் அமலி சைத்தான், சைத்தானின் அருவறுக்கத்தக்க வேலைகள் உள்ளது என்று அல்லாஹ் தஆலா போதையை சொல்கிறார். மூன்றாவது இதே வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு செய்தியை சொல்கிறான். இங்கு அல்லாஹ் தஆலா சாராயத்தை பற்றி சொல்கிற இடங்களிலே சூதாட்டத்தை சொல்கிறான், சாராயத்தை முன்னிலைப்படுத்துகிறான். சாராயத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில் குறி சொல்வதை அல்லாஹ் சொல்கிறான். அதிலும் சாராயத்தை அல்லாஹ் முற்படுத்துகிறான். சிறுக்கான செயலை விட சாராயத்தை ஏன் அல்லாஹ் முன்னிலைப்படுத்தினான்? இந்த சிறுக்குக்கும் சிலை வணக்கத்துக்கும் சாராயத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், நாங்கள் ஹதீஸ் கொண்ட ஒரு விவாதத்தை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதுமினுகம் சாராயத்தில் மூழ்கி இருப்பவன் காபிதி அவுசான், சிலை வணக்கம் செய்பவனை போன்றவன் அவுக்கமா கால் என்ற கருத்து நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கான். ஏன் அதை நபி அவங்க சொன்னாங்க என்பதற்கான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிற போது இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் சாராயம் குடிக்கிற போது, அதாவது ஒருவன் சாராயம் குடிக்கும் போது மூமினாக இருக்க மாட்டான், அவனுடைய ஈமான் தூக்கப்பட்டுவிடும். முதுமீன் சாராயத்தில் மூழ்கியவன் அதே நிலையில மௌத்தாகுவான் என்றால் ஈமான் உயர்த்தப்பட்டவனாக ஈமான் இல்லாதவனாக மரணிக்கிறான். எனவே அவன் சிறை மணங்கியை போன்றவன் என்கிற விளக்கத்தை சொல்கிறார்கள். அவ்வளவு மோசமாக இது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மறுமை நாள் நெருங்குகிற போது ஒரு கூட்டம் அப்படியே பூமியால் விழுங்கப்படும் என்று ஹதீஸ்கள் அவர்கள் புகாரில் வருகிறது. அந்த கூட்டம் சாராய பங்கன் வச்சு மியூசிக் போட்டு ஆடிக்கொண்டிருப்பாங்க, அவங்க அப்படியே பூமியால் விழுங்கப்படுவாங்க, அல்லாஹ் சிலரை குழந்தைகளாகவும் சிலரை பண்டிகளாகவும் மாற்றுவான் என்று நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தில் உருமாற்றப்படுகிறவர்கள் கடைசி காலத்தில் நோயில மூழ்கியவர்கள் என்பதை அந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த சாராயத்தோட சம்பந்தமாக போதையோட சம்பந்தமாக நபிசல்லாஹ்வுடன் 10 பேரை சபிச்சிருக்கிறாங்க. சாராயம் விற்கிறவன், வாங்குறவன், காய்ச்சுறவன், காய்ச்சப்படுகிறவன், சுமக்கிறவன், சுமக்கப்படுகிறவன், ஊற்றி கொடுக்கிறவன், அதனுடைய வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுகிறான் என்று அத்தனை பேர் ரசூலுல்லாஹி சமைச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு லொரி இருக்குது, இந்த லொரியில யாரோ ஒருவர் சாராயத்தை ஏற்றி நான் எங்க கூட இறக்குறேன், இதை ரசூலுல்லாஹி சமைச்சிருக்கிறாங்க. அந்த லொரிக்கு நான் டிரைவரா இருக்கிறேன். ஓனர் வேறாள் சாராயத்தை ஏற்றுக்கிட்டு போக சொல்றாரு, நான் டிரைவராக இருக்க முடியாது, நான் பஸ்ல சீட்ல இருக்கிறேன், சாராயத்தை வாங்கிட்டு வரேன், இது கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் நின்றுட்டு இருக்கேன், வச்சுக்கோங்கன்னு சொல்றான். நான் வாங்கி வைக்க முடியாது. சில பேர் பிரேக்கோ போற நேரத்தில் இந்த டியூட்டி ஃப்ரீனு சொல்லி மோட்டோ கணக்கு வாங்கிடுவானோ, ஒரு பக்கத்தான் கொண்டு போக முடியும், அங்கனமே சொல்றாங்க, இந்த இடத்துல இருந்து அங்க மட்டும் கொண்டு தந்துருங்க, வாங்கி கொடுத்தா அது சாபத்துக்குரியது. இன்னைக்கு எங்களை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது சிங்கள பிரஸ் மாதிரி இருக்கிறாங்க, நாங்க பிடிக்கிறது இல்லை, பாட்டிக்கு கொடுக்கிறோம். ஊர்ல நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிறோம். இது அத்தனையுமே ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்கிறாங்க. அதாவது குடும்பம் சகிதம் இதை எதிர்க்கிறதுக்கு நம்ம முன்வரணும். பாப்பா சாராய பிசினஸ் பண்றாருன்னு சொன்னா பிள்ளைய சொல்லுங்க, நீங்க தார சாப்பாடை நாங்க சாப்பிட மாட்டோம், இந்த காசுல நீங்க தரக்கூடிய உடையை நாங்க உடுக்க மாட்டோம். பிள்ளைகள் நின்றா யாருக்காக அவன் பிசினஸ் பண்றான்? மனைவிமார் சொல்லுங்க, யாராவது குடு பிசினஸ் பண்றவனாக இருந்தா அவன், நீ வாங்கித்தார நகையை நான் போட மாட்டேன், நீ வாங்கித்தார உடுப்பை நான் போட மாட்டேன், நீங்க வாங்கித்தாரோ நான் தின்ன மாட்டேன். ஒரு நாள் ரெண்டு நாள் உமாவும் மனைவி பிள்ளைகள் இந்த ஹவாத்தை தின்ன மாட்டோம் சொன்னா அவன் உழைக்கிறது உங்களுக்காகத்தான், உங்களை செழிப்பா வைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பிசினஸ் உழைக்க பாக்கிறான். நீங்களே வேணாட்டத்துக்கு போல அவன் யாருக்காக உழைக்க போகிறான்? இது பொண்டாட்டி என்ன செய்யறது? அவன் என்ன இடத்துல கொண்டு வந்தாலும் சரி, மத்தவங்க 5 பவும் போட்டா நான் 10 பவும் போடுவதில்லையா, மற்றவங்க ஆட்டோட போனா நான் கார்ல போடுவதில்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. எங்கேயாவது கேஸ்ல மாற்றி போயிட்டான்டா, உள்ளுக்கு போயிட்டானா, அதுக்கு கூட ஒப்பாடு வைக்க வேண்டியது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால சிந்திக்கணுமா இல்லையா? பொதுவாக இந்த நான் அந்த ஆதாரம் நிறைய ஆதாரங்களை நம்ம அடிக்கடி பயான்களை கேட்கலாம். நான் உரையை சுருக்கிக் கொள்கிறேன், சுருக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இளைஞர்கள் கட்டாயமாக யோசிக்கணும். நீங்க குடிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு மட்டும் துரோகம் செய்யல, உங்களை மட்டும் நீங்க அழிக்கல, குடிச்சு பிடிச்சி நீங்க ஒரு கல்யாணம் முடிக்கிறீங்க, அந்த பொம்பளையை நீங்க நாசமாக்குறீங்க, உங்களுக்கு 4 புள்ள பிறக்குது, அந்த பிள்ளைகளை நீங்க சீரழிக்கிறீங்க. குடிகாரனுடைய பிள்ளைன்னு சொல்லி அது எத்தனை இடத்துல கேவலப்பட வேண்டி வரும், எத்தனை இடத்துல அவமானப்பட வேண்டி வரும். உங்களுக்கு ஒரு அழகான நல்ல பொம்பளை பழம் கிடைக்குது, நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? குடிகாரனுடைய மகன் நல்ல மகளாக இருந்தால் நல்லவன் வந்து முடிப்பான. மாமா குடிகாரன் சொன்னா உங்களை மாதிரி ஒரு குடிகாரன் தான் உங்க மகளுக்கு கிடைக்க போறாங்க. அப்போ ஒரு சந்ததியை நாசமாக்க போறீங்க. இதுக்குள்ள நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா உங்களை மட்டும் நீங்க அழிக்கல, உங்களோட சந்ததியை நீங்க அழிக்கிறீங்க. நானா தூக்காரனாக இருந்தா தங்கத்துக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? நீ நாசமா போறதும் இல்லாம உன தங்கத்தினுடைய வாழ்க்கை பாழாக இருக்கும். எனவே இது உங்களை சூழ இருக்கிற எல்லாருக்கும் நீங்க செய்கிற துரோகமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சாவும் தான் லேசானதா? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் சபிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சாபத்துக்கு ஒரு பதிலீடு இல்லாம போகுமா? அந்த சாபத்துக்கு ஒரு இனிமை இந்த உலகத்துல இல்லாம போயிடுமா? இதை நாங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு நஞ்சு தொட்டுறாதீங்க, எப்படின்னு பாக்குறது கூட தொடாதீங்க. நீங்க யாராவது இதுல போயிருந்தா, உங்களுடைய நண்பர்கள் இருந்தா சொல்லி அவங்கள திருத்துங்க. இதுல போனால் அவங்களுடைய வாழ்க்கை இழந்து போறது மட்டுமில்லாம, அவங்களுடைய பெற்றோர்களுடைய நிம்மதி இழந்து போறது மட்டுமில்லாம, அவங்க முழு சந்ததிகளையும் நாசமாக்குறாங்க. எனவே அந்த ஒரு துரோகத்தை நம்ம யாரும் நம்மளை சார்ந்தவர்களுக்கு செஞ்சிடக்கூடாது. எனவே இந்த போதை சம்பந்தமாகவும், போதை வியாபாரிகள் சம்பந்தமாகவும், அதை மக்கள் மத்தியில் கொண்டு வரக்கூடிய முகவர்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் இது ஒரு பெரிய தீமை என்பதை கருதி அதை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். டெஸ்ட் பண்ணி அதை போதை என்று நான் சொன்னது இந்த தூள் மட்டும் கிடையாது, சிகரெட் போன்றவைகள் எல்லாம் அதில் அடங்கக்கூடியதுதான். எனவே தூள்தான் அடிக்கக்கூடாது, சிக்கல் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாங்கள் போயிடக்கூடாது. உங்களுடைய பொருளாதாரத்தையும், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும், உங்களுடைய சிந்தனையையும், உங்களுடைய உலக நலன்கள் அத்தனையும் சீரழிக்கக்கூடிய இந்த போதை பாவனை, சிக்கல் பாவனை, இந்த தூள் வகைகள், இவை அத்தனையும் விட்டு நீங்கள் கட்டாயமாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இவற்றை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னால் மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்க முடியாது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, போதை சம்பந்தமான தெளிவோடு, இது சம்பந்தமான விவரத்தோடு செயல்படுவதற்கு முயற்சிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த போதை ஆபத்திலிருந்தும் எங்களையும் எங்களுடைய இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தௌவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.